நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 20 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையில் வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் உள்ளிட்டவர்களின் தலைமையில் தமிழ் மக்கள் பேரவை என்ற பெயரில் புதிய அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதன் நோக்கங்கள் பற்றிய செய்திகள்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை தயாரித்து வச்சிருக்கிறதாக சொல்லப்பட்டாலும் கூட மக்களுக்கு அந்த தீர்வு திட்டம் என்ன என்று இன்னும் தெரியாது.
கிறிஸ்துமஸ் மரங்களையும் கிறிஸ்துமஸ் தாத்தாக்களையும் தேவாலயங்களுக்குள் கொண்டு வரக்கூடாது என்ற இலங்கை கத்தோலிக்க ஆயர்களின் முடிவு பற்றிய ஆய்வு.
செய்ததெல்லாம் வழிபாட்டுக்கு உள்ளுக்குள்ள அடக்கிற மாதிரி நாங்க செய்ய வேணும். கிறிஸ்துமஸ் ட்ரீயும் நத்தார் தாத்தாவும் வழிபாட்டுக்கு கொஞ்சம் முரணாதான் இருக்குது.
தமிழகத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கொலரா போன்ற தொற்று நோய்கள் பரவி வருவதாக எழுந்துள்ள அச்சங்கள் குறித்த தகவல்கள், மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரில் பாரம்பரிய இசைக்கலைகள் நலிவடைந்து வருகின்றமைக்கான காரணங்களை ஆராயும் 13 பாகம் மற்றும் இன்னவர செய்திகளும் இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வாசிப்பது கிருத்திகா மற்றும் ஜெகதீசன்.
தில்லி மாணவி ஒருவர் கொடூரமாக பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு உயிரிழந்ததில் தொடர்புடைய தாக்குதலாளி ஒருவர் காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவரது வழக்கறிஞர் கூறியுள்ளார். தாக்குதல் நடந்தபோது 17 வயதாக இருந்த அந்த நபர் இந்தியாவின் சிறார் குற்றவாளிகளின் சட்டங்களின் கீழ் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகபட்சம் 3 சிறை தண்டனை நிறைவு பெற்றுள்ளதால் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டதை பெண்ணுரிமை ஆர்வலர்களும் கொலையான பெண்ணின் பெற்றோரும் கண்டித்துள்ளனர். அவர்கள் 100 இணைந்து மத்திய டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போலீசார் இந்த போராட்டத்தை கலைத்து மாணவியின் பெற்றோர் மற்றும் பலரை கைது செய்துள்ளனர்.
சிரிய அரச எதிர்ப்பு கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் நகரான இட்லிப் நகரில் நடந்த வான் தாக்குதலில் டசன் கணக்கானவர்கள் கொல்லப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. சந்தைகள், குடியிருப்புகள் மற்றும் அலுவலக கட்டிடங்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. இதுவரை 43 பேர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருப்பவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் இடிபாடுகளுக்கு இடையிலிருந்து இன்னமும் சடலங்கள் கண்டெடுக்கப்படுவது தொடர்வதால் இறந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வான் தாக்குதலை ரஷ்ய போர் விமானங்கள் மேற்கொண்டதாக உள்ளூர்வாசிகள் கூறுகிறார்கள். ஆனால் இதை உறுதி செய்ய முடியவில்லை.
இஸ்லாமிய அரசு என்று தம்மை அழைத்து கொள்ளும் ஆயுத குழுவினரை இராணுவ ரீதியில் தோற்கடிப்பதை மட்டுமே ஒரு இலக்காக கொண்டு மேற்குலகம் செயற்பட்டால் கோட்பாட்டளவில் தோல்வி ஏற்படும் ஆபத்து இருப்பதாக புதிய ஆய்வு ஒன்று கூறுகிறது. அமெரிக்கா தலைமையிலான கூட்டு நாடுகளால் தோற்கடிக்கப்பட்டால் அந்த தீவிரவாத குழுவின் வெற்றிடத்தை நிரப்ப குறைந்தது 15 கிளர்ச்சி குழுக்கள் தயாராக உள்ளதாக புதிய ஆய்வொன்று கூறுகின்றது. ஐஎஸ் அமைப்பை இல்லாமல் செய்வது பற்றி மட்டுமே பெருமளவு கவனம் செலுத்தப்படுவதாகவும், ஆனால் அதே போன்ற கொள்கையுடைய மற்ற குழுக்கள் குறித்து கவனம் செலுத்தாமல் புறக்கணிக்கப்படுவதாகவும் அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
லெபானிய குழுவான எஸ்புல்லாவின் முன்னணி தலைவர் சமீர் குவாண்டார் சிரிய தலைநகர் டமாஸ்கஸ் நகரில் கொல்லப்பட்டிருக்கிறார். ராக்கெட் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக அறிவித்திருக்கும் ஹெஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவித்திருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பு என்பது குறித்து தாம் விசாரித்து வருவதாக சிரியா கூறுகிறது. டமாஸ்கஸ் நகரின் ஜெரமன மாவட்டத்தில் இருக்கும் குடியிருப்பு கட்டிடம் ஒன்றின் மீது ராக்கெட் தாக்குதலில் சமீர் குவாண்டார் கொல்லப்பட்டார். பல ஆண்டுகளுக்கு முன்னர் 4 பேர் கொல்லப்பட காரணமாக இருந்த தாக்குதலில் இவருக்கு இருந்ததாக கூறப்படும் தொடர்புக்காக சமீர் 30 இஸ்ரேலிய சிறையில் கழித்திருக்கிறார். 7 முன்னர் 2006 ஹெஸ்புல்லா அமைப்பால் கடத்தப்பட்ட 2 இஸ்ரேலிய இராணுவத்தினரின் சடலங்களுக்கு பதிலாக சமீர் குவாண்டார் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார்.
மொரீஷியஸிலிருந்து பாரிஸுக்கு சென்று கொண்டிருந்த விமானத்தில் சந்தேகத்துக்குரிய பொதி ஒன்று இருந்ததால் அந்த விமானம் அவசரமாக கென்ய நகரான மொம்பாசாவில் தரையிறக்கப்பட்டது. எனினும் அந்த பொதியால் எவ்விதமான தீங்கும் ஏற்பட வாய்ப்பில்லை என்பது பின்னர் கண்டறியப்பட்டது என ஏர் பிரான்சின் தலைமை செயல் அதிகாரி ஃபிரெட்ரிக் ககே கூறியுள்ளார். போலியான எச்சரிக்கை காரணமாகவே அந்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது என செய்தியாளர்களிடம் கூறிய அவர், இதன் காரணமாக விமானத்துக்கு எவ்விதமான சேதமும் ஏற்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். போயிங் 777 ரகத்தை சேர்ந்த அந்த விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது அவசரமாக தரையிறங்க அதன் விமானி அனுமதி கோரினார். விமானத்தின் கழிப்பறையில் சந்தேகத்துக்கு இடமான வகையில் ஒரு பொதி இருந்ததே இந்த நடவடிக்கைக்கு காரணம். மொம்பாசா விமான நிலையத்தில் இப்போது இயல்பு நிலை திரும்பியுள்ளது. அந்த விமானத்தில் பயணித்த அனைவரும் மாற்று விமானத்தில் பாரிஸ் அனுப்பி வைக்கப்படுகின்றனர்.
தென்சீன நகரமான ஷென்ஜெனில் இருக்கும் தொழிற்பேற்றை ஒன்றில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சுமார் 20 கட்டிடங்கள் இடிந்து விழுந்திருக்கின்றன. இந்த நிலச்சரிவில் பலர் காணவில்லை என்று கூறப்படுகிறது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான துணை வெளியுறவு செயலாளர் நிஷா பிஸ்வால் இன்று காலை இலங்கை தலைநகர் கொழும்பை சென்றடைந்திருக்கிறார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட பல்தரப்பு பிரதிநிதிகளையும் அவர் சந்தித்து பேச்சு நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை தொடர்பான ஜெனீவா தீர்மானத்தின் பின்னர் இலங்கையின் நடவடிக்கைகள் தொடர்பிலும் இந்து சமுத்திர பிராந்தியத்தின் பாதுகாப்பு குறித்தும் இந்த அமெரிக்க உயர்நட்ட பிரதிநிதி கவனம் செலுத்துவார் என்று இலங்கை ஜனாதிபதியின் இணைப்புச் செயலாளர் ஷிராலாக் திலக்க பிபிசியிடம் தெரிவித்தார். இதனிடையே தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு ஒருமித்த கருத்துடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை முன்வைத்து யாழ்ப்பாணத்தில் வடக்கு முதலமைச்சர் விக்னேஸ்வரன் உள்ளிட்டவர்களின் தலைமையில் தமிழ் மக்கள் பேரவை என்ற புதிய அமைப்பொன்று நேற்றிரவு உருவாகியிருக்கிறது. இந்த அமைப்பின் உருவாக்கம் பற்றிய செய்திகளுடன் வடக்கிழங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
யாழ்ப்பாணத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தமிழ் மக்கள் பேரவையானது அரசியல் தீர்வொன்றை முன்வைப்பதற்கும் போருக்கு பிந்திய தமிழ் சமூகத்தை கட்டியெழுப்புவதற்குமாகவே உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்று வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த அமைப்பின் 3 இணைத்தலைவர்களில் விக்னேஸ்வரன் அவர்களும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியல் பிரதிநிதிகள் சிவில் சமூக பிரதிநிதிகளுடன் இணைந்து ஓர் உறுதியான செயற்திட்டத்தை முன்னெடுப்பது இதன் முக்கிய நோக்கமாகும். இது ஓர் அரசியல் கட்சி அல்ல, அதே நேரம் மாற்று தலைமையொன்றை ஏற்படுத்துவது இதன் நோக்கம் அல்ல என்றும் அவர் அறிக்கை ஒன்றில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், சமய தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலதரப்பட்டவர்களும் யாழ்ப்பாணத்தில் ஒன்றிணைந்து நேற்றிரவு தமிழ் மக்கள் பேரவை என்ற இந்த அமைப்பை உருவாக்கியிருக்கின்றார்கள். வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன், வைத்திய நிபுணர் டாக்டர் பி லக்ஷ்மண், மட்டக்களப்பு சிவில் அமைப்பின் செயலாளர் டி வசந்தராஜா ஆகிய மூவரும் இந்த அமைப்பின் இணைத்தலைவர்களாக செயற்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இபிஆர்எல் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினரும் துணைத் தலைவருமாகிய பேராசிரியர் சிற்றம்பலம், பிளாட் அமைப்பின் வடமாகாண சபை உறுப்பினர் சிவனேசன், நல்ல யாதீன முதல்வர் மற்றும் கிறிஸ்தவ மத குருமார்கள், சிவில் அமைப்புகளைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் என பலதரப்பட்டவர்களும் இந்த ஆரம்ப கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். அரசியல் எல்லையை கடந்து மக்களின் முழுமையான பிரதிபலிப்பை நிர்ணயம் செய்கின்ற வகையில் ஒரு பொது முடிவை எடுத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதே அதன் பிரதான நோக்கம் என பிபிசி தமிழோசியிடம் இந்த அமைப்பு குறித்து கருத்து வெளியிட்ட இணைத்தலைவர்களில் ஒருவராகிய தம்பிபோடி வசந்தராஜ் அவர்கள் கூறினார்.
நீண்ட காலமாக தமிழ் மக்களோட பிரச்சனைகள் இழப்பறை நிலையிலேயே தீர்க்கப்படாத ஒரு நிலையில இருக்குது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை தயாரித்து வச்சிருக்கிறதாக சொல்லப்பட்டாலும் கூட மக்களுக்கு அந்த தீர்வு திட்டம் என்ன என்று இன்னும் தெரியாது. உண்மையில தீர்வு திட்டம் இருக்கா என்றது உண்மையாக எங்களுக்கும் தெரியல. நாங்க யோசிக்கிறோம், ஒரு தீர்வு திட்டத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு நிபுணர் குழுவை தமிழ் மக்கள் அவை ஏற்பாடு செய்து ஒரு பொருத்தமான வடகிழக்கு இணைந்ததான ஒரு தீர்வு திட்டத்தை தயாரித்து அதை மக்கள் முன்னாலும் கட்சிகள் முன்னாலும் நாங்கள் முன்வைத்தால் அதில் இருக்கிற நல்ல விடயங்களை அவர்கள் எடுக்கலாம், அல்லது அவர்கள் சொல்லுகின்ற தீர்வு திட்டத்தில் இருக்கிற நல்ல விடயங்களை நாங்கள் தயாரிக்கிற இந்த தீர்வு திட்டத்துக்குள்ளையும் உள்ளடக்கலாம் என்று நாங்கள் நம்புறோம்.
நீங்க இந்த அமைச்சிருக்கிற இந்த அமைப்பில யார் யார் அங்கம் பெறுறாங்க?
வடகிழக்கை சேர்ந்த அரசியல் தலைவர்கள், சமூக பிரதிநிதிகள் அங்கத்துவம் பெற்றிருக்கிறாங்க. 30 அங்கத்தவர்கள் கலந்து கொண்ட அவை இதான் உருவாக்கப்பட்டிருக்கு. எதிர்காலத்தில் நாங்கள் 30 மேலாக இன்னும் இதில் ஆர்வமுடையவர்களையும் சேர்த்துக் கொள்வதற்கான தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றி வச்சிருக்கிறோம்.
எங்களுடைய நாட்டு அரசியல் போக்கு நிலைமையில வந்து இத்தகைய ஒரு நிபுணர் குழு செயற்பட வேண்டிய தேவை என்ன?
அரசியல் போராட்டங்கள் நடந்தாலும் கூட தீர்வு விடயம் மிகவும் மந்தமான ஒரு நிலையில தான் இருந்து கொண்டிருக்குது. தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல நிபுணர் குழுக்களை வைத்துக் கொண்டுதான் தீர்வு திட்டங்களையோ அல்லது அரசியல் அமைப்பு நடவடிக்கைகளோ மேற்கொண்டு அவர்கள் ஏதோ ஒரு வகையில் தீர்வு பெற்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே இலங்கையிலும் ஒரு நிபுணத்துவ குழு ஒன்றின் அவசியம் இன்றைக்கு உணரப்பட்டிருக்கு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிபுணர் குழு தான் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது, இந்த தீர்வு திட்டத்தை தயாரிக்கிறது
என்றார் வசந்தராஜா அவர்கள்.
வவுனியாவில் இருந்து மாணிக்க வாசகம். இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணத்திற்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்வொன்றுக்காக இன்று சென்றிருந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீண்டும் விடுதலை புலிகள் தலை தூக்குவதற்கு அரசாங்கம் இடமளிப்பதாக தென்னிலங்கையிலிருந்து குற்றஞ்சாட்டுகின்ற கடும்போக்குவாதிகள் நாட்டில் புதிய அரசாங்கம் ஒன்றை அமைக்க முயன்று வருவதாகவும் ஆனால் அந்த கடும்போக்குவாதிகள் ஆட்சி அமைப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்றும் கூறியிருக்கிறார். இதனிடையே கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் இலங்கையின் கத்தோலிக்க தேவாலயங்களுக்குள் கிறிஸ்துமஸ் மரங்களையும் சாண்டா கிளாஸ் என்று அழைக்கப்படுகின்ற கிறிஸ்துமஸ் தாத்தாக்களையும் கொண்டு வரக்கூடாது என்று ஆயர்கள் முடிவு செய்திருப்பதாக இலங்கை ஆயர்கள் மன்றத்தின் பேச்சாளரை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இப்படியான முடிவொன்று எடுக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்று இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் தேசிய வழிபாட்டு இயக்குநர் அருட்தந்தை இக்னேஷியஸ் வர்ணகுலசிங்கம் அவர்களிடம் கேட்டேன்.
முடிவு எடுக்கப்பட்டது என்னென்னா, ஆலயத்துக்குள்ள கிறிஸ்துமஸ் ட்ரீ போடுறது முறை அல்ல. அது ஒரு வழிபாட்டுக்கு ஒரு உரிய சடங்கோ பொருளோ அல்ல. இப்ப வழிபாட்டுல நாங்கள் மழுவிரி பாய்க்கிறோம், தூபம் பாவிக்கிறோம், கிறிஸ்துமஸ் ட்ரீயும் நத்தார பப்பாவும் தாத்தாவும் அது அது பிறகு வந்தது. கிறிஸ்துமஸ் ட்ரீயும் அது அதுக்கு ஒரு வேற சரித்திரம் இருக்கு. இவையெல்லாம் ஒரு மாதிரி கோயிலுக்குள்ள வந்துட்டுது. இப்ப நாங்கள் அதை உணர்றோம், இது பிழை உண்டு. அதுகள் வீடுகளில் தான் கிறிஸ்துமஸ் ட்ரீ போட வேணும். அதே போல நத்தார் தாத்தாவும் வந்து அது 1939 அது கமர்ஷியலைஸ் பண்ணவங்க. என்ற சென்ட் நிக்கலஸ் வந்து அவர் ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டு வந்தவர். அது கொஞ்சம் என்ன பகுதியாகவும் ஒரு வினோதமாகவும் மாற்றிட்டாங்க. நத்தார் தாத்தா வந்து அது பிசினஸுக்கு உருவாக்கப்பட்டது.
கிறிஸ்துமஸ் மரங்களை ஆலயங்களுக்குள் வைக்கின்ற வழக்கம் இலங்கையில் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இந்த நடைமுறையை திடீரென்று மாற்றுவது
சொல்லலாம்.
ஆம், திடீரென்று மாற்ற முடியும் என்று நினைக்கிறீர்களா?
நாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு நாங்க அந்த அறிவை கொடுக்க வேணும். ஏன் இதெல்லாம் செய்யறோம், நோக்கம் என்ன? இப்ப சில காரியங்கள் அப்படியே பழகி வந்துட்டுது. ஆனா நாங்க செய்ததெல்லாம் ஒரு அர்த்தம் கொடுக்க வேணும். மற்றது இது செய்ததெல்லாம் வழிபாட்டுக்கு உள்ளுக்குள்ள அடக்குற மாதிரி நாங்க செய்ய வேணும். அதான் இதுல முக்கியமான கருத்து. கிறிஸ்துமஸ் ட்ரீயும் நத்தார் தாத்தாவும் வழிபாட்டுக்கு கொஞ்சம் முரணாதான் இருக்குது.
இந்த
கிறிஸ்துமஸ் ட்ரீ வந்து ஜெர்மனியில அது உருவாக்கப்பட்டது. என்ற குளிர்காலம், மற்றது லைட் எல்லாம் இருக்க இல்லை. அப்ப அந்த லைட் நத்தாரம் ஒரு விசேஷமான பெருவிழா. அப்ப அதுக்காகத்தான் வீடுகள்ல இந்த நத்தார் மரத்தை உருவாக்க துவங்கினாங்க. லைட்டும் போட்டு மற்ற பிள்ளைகளுக்கு இந்த பரிசுகள் எல்லாம் வாங்கி வச்சாங்க. அப்ப 25 காலம இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு இந்த நத்தார் மரத்துல. அப்ப நத்தார் மரம் வந்து அது வீட்டுக்குரியது. ஆனா காலப்போக்குல நத்தார் மரமும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஆயர்களுடைய ஒரு மன்றம் இருக்குது, பிஷப்ஸ் கான்பரன்ஸ் நாங்க சொல்றது. அப்ப அவங்க தான் இந்த சில சில விடயங்கள் பேசி ஒரு முடிவெடுப்பாங்க. எல்லாம் வத்திக்கான்ல இருந்து வர அவசியமும் இல்லை. இலங்கையில எனக்கு ஆனா எனக்கு சரியா தெரியல, ஆயர் மன்றம் எடுத்த முடிவோ தெரியாது. நானும் பேப்பர்ல கண்டன் கொழும்பு மறை மாவட்டத்திலண்டா ஆயர் அவர்கள், அதாவது வழிபாட்டுக்கு பொறுப்பான சுவாமி, அந்த எங்களோட இலங்கை மெசஞ்சர் பேப்பர்ல இந்த 4 விடயங்களையும் போட்டிருக்கிறார். இதெல்லாம் செய்ய வேணாமன்.
அருட்தந்தை இக்னேஷியஸ் வர்ணகுலசிங்கம். செய்தி அரங்கம் தொடரும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. அடுத்து தமிழக குறிப்பொன்று. தமிழகத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் காலரா போன்ற தொற்று நோய்கள் பரவும் ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக கவலைகள் உள்ளன. இது தொடர்பான குறிப்பொன்றை வழங்குகிறார் சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
சென்னை டிநகர் குடியிருப்பு பகுதி ஒன்றில் கடந்த 2 தினங்களில் உயிரிழந்த 2 பேருக்கு அவர்கள் இறப்பதற்கு முன்னர் ஒரே மாதிரியான நோய் அறிகுறிகள் காணப்பட்டதால் அப்பகுதியில் தொற்றுநோய் பரவி வருவதாக அச்சம் எழுந்துள்ளது. 2.5 வயது குழந்தைக்கும் 32 வயது இளைஞருக்கும் அவர்கள் இறப்பதற்கு முன்னர் வாந்தி பேதி இருந்துள்ளது. இதனால் காலரா பரவ துவங்கியுள்ளதோ என்கிற அச்சம் அப்பகுதி மக்களிடையே எழுந்துள்ளது. சமீபத்திய வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த இந்த குடியிருப்பு பகுதிக்கு அருகே கொட்டப்பட்ட குப்பைகள் நீண்ட நாட்களாக அப்புறப்படுத்தப்படாமலேயே உள்ளன. இதன் காரணமாகவும் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வருகின்றது. அத்தோடு குடியிருப்பு பகுதிகளில் மழை நீரோடு கழிவு நீரும் கலந்து தேங்கியுள்ளதால் கிணற்று நீரும் நிலத்தடி நீரும் மாசடைந்துள்ளதாக கூறி வரும் பொதுமக்கள் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி சில இடங்களில் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்தபோதும் தமிழக அரசின் சுகாதாரத்துறை போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளது. மேலும் காலரா போன்ற எந்த நோயும் தமிழகத்தில் பரவத் தொடங்கவில்லை என்றும் மக்கள் பீதியடைய தேவையில்லை என்றும் தமிழக அரசு கூறி வருகிறது. இதனிடையே தமிழகத்தின் நிவாரணப் பணிகளுக்காக கூடுதலாக 2,000 கோடி ரூபாயை உடனடி அவசர இடைக்கால நிதி உதவியாக மத்திய அரசு வழங்க வேண்டும் என முதல்வர் ஜெயலலிதா இன்று கோரியுள்ளார். சென்னை வந்துள்ள மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லியுடன் நடந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் ஜெயலலிதா இதை தெரிவித்தார்.
When we presented our first memorandum in which we had estimated our requirements,
நாங்கள் சமர்ப்பித்திருந்த எங்களுடைய முதல் குறிப்பில் எங்களுடைய நிதி தேவை ₹8,481 கோடியாக கணக்கிடப்பட்டிருந்தது. தொடர்ந்து கூடுதல் கணக்கீடு விவரங்கள் விரைவில் தயார் செய்யப்படும். இதற்கிடையே நடந்துள்ள பேரழிவின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு எங்களின் நிவாரணப் பணிகளை தடையில்லாமல் தொடர்ந்திட கூடுதலாக 2,000 கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்க வேண்டும் என்றார் தமிழக முதல்வர் ஜெயலலிதா. முன்னதாக சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிப்படைந்தவர்களுக்கு வங்கி கடன் வழங்கும் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கலந்து கொண்டார்.
In addition to whatever aid and assistance the state government and the central government are giving,
மத்திய மற்றும் மாநில அரசுகள் செய்யும் நிவாரண உதவிகளை தாண்டி நிதி நிறுவனங்கள் மக்களுக்கு எவ்வாறு உதவ முடியும் என்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. ஏற்கனவே கிட்டத்தட்ட 11,000 இழப்பீடுகளுக்கான கோரிக்கைகளை காப்பீடு நிறுவனங்கள் பெற்றுள்ளன. அவற்றில் 2,000 கோரிக்கைகள் பூர்த்தி செய்யப்பட்டுவிட்டன. மீதம் உள்ளவையும் கூட அடுத்த 4 வாரங்களுக்குள் முடிக்கப்படும் என்றார் மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி.
ஜெயக்குமார் அளித்த குறிப்பை கட்டீர்கள். உடலுறவு மூலம் பரவக்கூடிய பால்வினை நோய்களை தடுப்பதற்கான புதிய முயற்சிகளின் பலனாக அமெரிக்காவில் டெக்சாஸ் மருத்துவ ஆராய்ச்சி மையத்தினர் ஆணுறை ஒன்றை உருவாக்கியிருக்கின்றனர். குறைந்த விலையில் பாதுகாப்பான முறையில் கூடுதல் இன்பத்தை இந்த ஆணுறை வழங்கும் என்கின்றனர் ஆய்வாளர்கள். பிபிசியின் குறிப்பொன்றை வழங்குகிறார் திருநாவுக்கரசு விக்னராஜா.
உடல் உறவிலே ஆர்வமில்லாதவர்கள் யாராகத்தான் இருக்க முடியும்? ஆனால் அண்மை காலத்தில் பாதுகாப்பற்ற உடல் உறவு காரணமாக ஏற்படக்கூடிய நோய்கள் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் இன்னமும் அதிகரித்து வருவது உண்மை. இருப்பினும் பாலியல் உறவில் இருக்கின்ற ஆர்வம் மட்டும் குறைந்ததாக தெரியவில்லை. இதே நேரம் ஆணுறையை பயன்படுத்துவதிலும் சமய மற்றும் சமூக ரீதியிலே சில தயக்கங்கள் பல நாடுகளில் கலாச்சாரங்களில் இருந்து வருகின்றன. இந்த சூழலில் உடல் உறவின் போது இன்பத்தை கூட்டுவதற்கும் HIV தொற்று ஏற்படாமல் தடுப்பதற்கும் புதிய ஆணுறை ஒன்றை இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வல்லுநர் தலைமையிலான குழு ஒன்று அமெரிக்காவிலே உருவாக்கியிருக்கிறது. இதற்கு அவர்கள் சூப்பர் கோண்டம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். பொதுவாக ரப்பரில் இருந்து தயாரிக்கப்படுகின்ற லேட்டெக்ஸ் எனப்படுகின்ற பொருளை கொண்டு ஆணுறைகள் தயாரிக்கப்படுகின்ற நிலைமையில் அதை தவிர்த்து ஹைட்ரோஜலை மூலப்பொருளாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த புதிய ஆணுறை. இதிலே தாவரங்களிலிருந்து எடுக்கப்படுகின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் ரசாயன பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் அந்த ஆணுறையை தயாரித்திருக்கின்ற டெக்சாஸ் மருத்துவ மையத்தில் இந்த ஆய்வை முன்னெடுத்த குழுவினுடைய தலைவரான மகுவா சௌத்ரி அவர்கள் BBCயின் நியூஸ் டே நிகழ்ச்சியிடம் தெரிவித்திருக்கின்றார்.
பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன், தே வாண்ட் டு மேக் சம் நியூ கண்டம் மெட்டீரியல் விச் கேன் என்ஹான்ஸ் த செக்ஷுவல் பிளேஷர் அண்ட் த ரெகுலர் யூஸ்.
பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸின் அறக்கட்டளை புதிய வகையான ஆணுறையை உருவாக்க வேண்டும் என கோரியதன் அடிப்படையிலேயே முன்னெடுப்பு செய்யப்பட்டது. உடலுறவின் போது இன்பத்தை கூட்டவும் ஆணுறை பயன்பாட்டை அதிகரிக்கும் நோக்கிலும் புதிய வகையான ஆணுறையை தயாரிக்குமாறு வேண்டுகோள் விடுத்ததே எமக்கு ஊக்கத்தை ஏற்படுத்தியது. நாங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குறித்த ஆய்வில் ஈடுபட்டிருந்தோம். எனவே அதை எப்படி ஆணுறை தயாரிப்பில் பயன்படுத்தலாம் என சிந்தித்தே இதில் இறங்கினோம். ஆணுறை பயன்படுத்தும் போது முழுமையான இன்பம் ஏற்படுவதில்லை என ஏராளமானோர் கூறுவதை மாற்ற வேண்டும் என நாம் நினைத்தோம். அதன் விளைவே இந்த கண்டுபிடிப்பு.
தம்முடைய கண்டுபிடிப்பானது HIV மற்றும் எய்ட்ஸ் நோய் தொற்றை தடுக்க வல்லமை கொண்டது என்பதும் தங்களுடைய ஆய்வில் தெரிய வந்திருப்பதாகவும் அவர்
கூறுகின்றார். Which can enhance the sexual pleasure as well as it can actually protect it because the antioxidant we are using, it has like anti-HIV property.
இந்த கண்டுபிடிப்பு இரட்டை பயன் கொண்டது. ஒன்று, உடலுறவின் போது இன்பத்தை கூட்டுவது. இரண்டாவது, பாலியல் நோய்கள் ஏற்படுவதை தடுப்பது. நாங்கள் பயன்படுத்தியுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸில் HIV தொற்றை தடுக்கும் மூலக்கூறுகள் உள்ளன. அதாவது இந்த தொற்றை கொண்டுள்ளவர்கள் உடலுறவில் ஈடுபடும் போது அதில் உள்ள நோய் எதிர்ப்பு ரசாயனங்கள் நோய்க்கிருமி தாக்காமல் தடுத்துவிடும் என்பதை நாங்கள் கண்டறிந்துள்ளோம். அந்த தொற்று பல்கி பெருகுவதையும் உடலுக்குள் புகுவதையும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸில் உள்ள நோய் எதிர்ப்பு ரசாயனங்கள் தடுத்துவிடும். எனவே நாங்கள் கூறுவது எல்லாம் தைரியமாக ஆணுறையை பயன்படுத்தி உங்கள் உடலுறவை முழுமையாக அனுபவிங்கள் என்பதே.
இன்பம், நோய் எதிர்ப்பு என்பதற்கு எல்லாம் அப்பால் பட்டு இது மக்களுக்கு கட்டுப்படியாகுமா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறதே.
It's not going to be expensive at all. Then the antioxidant also is very cheap.
இது மிக விலை குறைவானதே. அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் மலிவானவையே. இப்போது சோதனை முறையில் தயாரிப்பு நடைபெறுகிறது. இப்போது அதன் விலை $1 அளவுக்கு உள்ளது. ஆனால் சோதனை முறை முடிவடைந்து முழுமையான வர்த்தக ரீதியிலான தயாரிப்பு ஆரம்பிக்கும் போது அது ஒரு அமெரிக்க சதத்துக்கு குறைந்துவிடும் என நாங்கள் நம்புகிறோம்.
இந்த சூப்பர் கோண்டம் சந்தைக்கு வருகின்ற பொழுது பெருமளவிலே மக்கள் ஆதரவு பெருகும் என்றும் அவர்களுக்கு ஆனந்தம் பொங்கும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக
மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் பலன் 3 பகுதி தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
தமிழர்களின் வாழ்க்கை மற்றும் நாகரிகத்தில் இன்றியமையாத தனித்துவமான பங்கை வகித்து வந்த நாகஸ்வர தவில் இசை பல தசாப்தங்களாகவே தனது பொலிவை இழந்து வருவது வேதனையான ஒரு விஷயமாகும். மங்கள இசை மரபை போற்றி வளர்த்து பாதுகாத்த இசை வேளாளர் சமூகமே அதன் பலம். ஆனால் அவர்களின் பொருளாதார சூழல் இந்த இசை மரபை அவர்கள் போற்றி பாதுகாப்பதில் பிரச்சனைகளை உருவாக்குகிறது என்று இசை அறிஞர்களும் ஆய்வாளர்களும் கூறுகின்றார்கள். நாகஸ்வரம் மற்றும் தவில் இசை ஆலயங்களை ஒட்டியே வளர்ந்து வந்த நிலையில் ஆலயங்களின் ஆதரவு படிப்படியாக குறைந்ததே இந்த கலையின் பின்னடைவுக்கு முக்கியமான காரணம் என்று கூறுகின்றார் இசை ஆய்வாளரும் அறிஞருமான B.M. சுந்தரம்.
காலத்தில் நாகசுரம் தவில் வாசிப்பவர்களுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் நாகசுரம் தவில் வாசிப்பவர்கள் 5 to 6 கொண்டு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கும். மாத சம்பளத்துக்கு மாதம் அவர்களுக்கு இத்தனை களம் நெல் என்றெல்லாம் இருந்து, இது தவிர அவர்களுக்கு நிலம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நிலத்தை அவர்கள் உழுது பயிற்சியளவு செய்து அதில் வருகின்ற நெல்லை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவர்களுடைய சொந்த நிலம் போல. அதே போல அவர்கள் இருப்பதற்கு வீடு இப்படி எல்லாம் கொடுக்கப்பட்டு அவர்கள் ரொம்ப ரொம்ப பொறுப்பா இருந்தார்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர 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 குறைஞ்சது. அதுக்கு காரணம் என்னன்னா, முக்கியமா ஆலய நிர்வாகிகளுக்கு அதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போச்சு. வருமானம் இல்லாமல் அந்த கோயில போய் வேலை செய்வதுன்னு அர்த்தம் இல்லை.
கடந்த பல தசாப்தங்களாக இன்றளவும் மிக பிரபலமாக இருந்து வரும் வித்வான்களின் வாரிசுகள் கூட பெருமளவில் அடுத்த தலைமுறைக்கு இந்த கலையை எடுத்துச் செல்வதில் ஆர்வம் காட்டவில்லை என்பது யதார்த்தம். இது குறித்து மூத்த தவில் கலைஞர் தஞ்சாவூர் கோவிந்தராஜன் அவர்களிடம் நேரடியாகவே கேட்டேன்.
உங்க மகன் ஏன் தவில் படிக்கல? சரியான கேள்வி. இது இந்த தொழிலப்படுத்தலுங்க அவங்கவுங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். என் பையன் வந்து தவுள் வாசிக்கணுன்ட்டு அந்த ஆர்வத்தோடு இருந்திருந்தானாக்கா கண்டிப்பாக தவுள் கற்றுக் கொடுத்துருப்பேன். அவனுக்கு இந்த ஆர்வம் இல்லை, என்னமோ தெரியல, அப்படியே அது அப்படியே போயிடுச்சு. அவன் படிச்சுக்கிட்டு தான் அப்படியே விட்டாச்சு. ஒரு பிள்ளை அந்த ஞானம் இல்லை, அது வரல.
அப்போது உங்களுக்கு அப்புறம் உங்கள் குடும்பத்தில் ஒரு வித்வான் வரத்துக்கான வாய்ப்பு போயிடுச்சு தானே?
போயிடுச்சு, கண்டிப்பாக போயிடுச்சுங்க, அது போயிடுச்சு. இந்த காலத்தில் என்னங்கனாக்கா அவங்கவுங்க எப்படி பிள்ளை நல்லா வந்து எப்படின்னாச்சும் ஒரு பெரிய வேலையிலேருந்து அவங்க நல்லா சூழ்நிலையில் வரணும் அப்படிங்கிறதுல தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. எந்த வித்வானை எடுத்துக்கிட்டோம்னாலும் அப்படி தான் செய்கிறாங்க. இன்றைக்கி மெட்ராஸில் பெரிய பெரிய பாடகர்லாம் இருக்காங்க, அவங்க பிள்ளைங்கள்லாம் பாடுறாங்க. ஆனால் அவங்க எத்தனை பேர் வேலையில் இருக்காங்க? ஒருத்தரும் வேலையில் இல்லாமல் இதை செய்யலை.
அப்படியான மக்களிடையே கூட வந்து ஒரு கலையாகவோ நமக்கு இசையினோட ஆர்வத்தின் காரணமாகவோ தவில் நாதஸ்வரம் கற்றுக்க வரவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தானே?
கம்மி தான். மெயின் காரணம் இதில் என்னான்ட்டு கேட்டிங்கனாக்கா, படிப்பிரிவு கிடையாதுங்க எங்கள் தொழிலுக்கு. நாதஸ்வன தவுளுக்கு அந்த காலத்திலேருந்து சொல்கிறேன், இந்த காலம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மாதிரி தான் ஒருத்தர் ரெண்டு பேரை சொல்லலாமோ ஒழிஞ்சு அத்தனை பேருக்கும் படிப்பு கிடையாது. நான் 8th ஃபெயிலு, படிப்பறிவு இல்லை. அது இல்லாதது தாங்க எங்களுக்கு பெரிய பின்னடைவு.
தஞ்சாவூர் கோவிந்தராஜன் போலவே தவில் கலையில் சிறப்பாக பரிமளித்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசைத்துறை தலைவராகவும் இருந்தவர் அரித்வாரமங்கலம் A.K. பழனிவேல். அவரது குடும்பத்திலும் யாரும் இக்கலையை கற்கவில்லை.
மாதம் ஒன்றாம் தேதி பிறந்தா அது 10,000 பத்து லட்சமோ 10 ரூபாயோ இருக்குன்னு ஒன்று இல்லாத காரணத்தினால்தான் என் குழந்தைகளுக்கு கூட இந்த தொழிலை கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் விரும்பப்படாத காரணத்தால் வித்வானாக இருக்கிறதுல பெருமைப்படுறேன். ஆனால் எதிர்காலம் இருட்டாக இருக்கிறதுனால வருத்தப்படுறேன். நாங்கள்லாம் மெழுகு வெத்தி இல்லை தண்ணி அழிச்சிக்கிட்டு பிரகாசம் கொடுக்கறதுக்கு. இந்த காலத்தில் ஒரு ஸ்கூலில் போய் பிள்ளைங்களை போய் அட்மிஷன் பண்ணுறதுனா கூட என்ன பணம் ஆகுன்னு தெரியுது. இப்போ நாங்களே வந்து கலையை வளர்க்கணும்னு யாரையும் கற்றுக் கொடுப்பனா கூட பிள்ளைங்க வந்து அப்பாவுக்கு புரியாதனமாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற காரணத்தினால கலையை வளரக்கூடாதுங்கிற எண்ணம் இல்லை. எங்கள் அப்பாவே எனக்கு தமிழ் கற்றுக்கக்கூடாதுன்னாங்க. கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னையே இது எனக்கு வந்து ஒரு 5 வயசுலேயே நான் கோவிலில் போய் வாசிக்க ஆரம்பித்தேன். எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் இவன் ஏன் போய் இதெல்லாம் வாசிக்க ஆரம்பிக்கிறான் நமக்கு தோது போடாதுன்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. இன்னும் எனக்கு ஆசையாக இருக்குன்னு எங்கள் அம்மா சொல்ல போக அப்போ எங்கள் அப்பா சொன்னது இன்னும் காலையில் ஒழிக்குது சார். என்ன சொன்னாங்க தெரியுமா? இவன் எப்போ வித்வானாகி எப்போ இந்த ஊரை விட்டு வெளியில் போய் இவன் எப்போ போய் கச்சேரி வாய்ச்சி இவன் புகழையும் பொருளையும் தரப்படணும் அப்போவே சொல்லிவிட்டாங்க. புகழாக பொருளாங்கும்போது பெரிய பெரிய கலைஞர் பேர் வாங்கியிருக்கலாம். பேர் வாங்கி என்ன சார் பண்ணுறது? பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா? பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க சார். வருமானம் இல்லைன்னு அந்த காலத்தில் ஒரு வேலைக்கு போகிறவங்க கூட இதோட 50,000 கூட சம்பளம் சொன்னால் அடுத்த வேலைக்கு தானே போகிறாங்க. அப்போ இந்த துறைக்கு மாத்திரம் என்ன அது விதி வழக்கு? அதே தான் எங்களுக்கும்.
மங்கள இசை கலைஞர்களுக்கு போதிய வருமானம் இல்லாததே இந்த கலையின் பின்னடைவுக்கு மிக முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. அருங்கலைகளை பாதுகாப்பதில் அரசுக்கு முக்கிய கடமை உள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் மங்கள இசை கலைஞர்கள் என்று வரும்பொழுது அரசுகள் பாராமுகமாகவே செயல்பட்டுள்ளன என்று கூறி வருந்துகிறார் தஞ்சையிலுள்ள இசை ஆர்வலரும் ஆய்வாளருமான நாகராஜன் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைக்கு பிரபலமான ஒரு வாய்ப்பாட்டு வயலின் புல்லாங்குழல் மற்ற இசை கலைஞர்கள் அவா கச்சேரிகளுக்கு ஒரு கூட்டத்தை பாருங்க. ரொம்ப அற்புதமாக வாசிக்கக்கூடிய ஒரு சுபானி இன்றைக்கு முன்னணி நட்சத்திரங்களாக இருக்கிற நாகசுர வித்வான்கள் கச்சேரிகளுக்கு பாருங்க எந்த அளவுக்கு கூட்டம் வருதுங்கிறத இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கும் வந்து கூட்டம் நாகசுர கச்சேரினா கம்மியாகத்தான் இருக்கிறது. சபா ஆர்கனைசர்ஸ் வந்து நாதஸ்வரத்துக்கு உரிய இடம் இன்று வரை கொடுப்பது இல்லை. அதே போல் இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ் போன்ற அமைப்புகள்லாம் இருக்குது. அதிலெல்லாம் நாதஸ்வர கலைக்கு உரிய இடம் கொடுத்து அவர்கள் வெளிநாட்டுகளுக்கு கலை தூதுவர்களாக அனுப்பப்படுவது இன்று வரை இல்லை. இன்று வரை நாதஸ்வர கச்சேரிகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. ரசிகர்களுடைய ரசனை வந்து மாறிண்டு வருது. நல்ல நாதஸ்வரம் கேட்கணும், கேட்டு பழகணும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து உணர்வெல்லாம் இல்லை. அவசர யுகம், வேகமான உலகம், ஸோ இதுக்கெல்லாம் வந்து டைம் ஒதுக்கிறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று, இது வந்து ஒரு திறந்த வெளியில் வாசிக்கப்பட வேண்டிய ஒரு வாத்தியம். எனவே ஒரு மூடப்பட்ட ஒரு அரங்கத்தில் வந்து இது வாசிக்கும் பொழுது ஒரு ஜாரிங் சவுண்டு கொடுக்கறது. அதனால் எங்களால் ஆடிட்டோரியத்தில் க்ளோஸ்டு ஆடிட்டோரியத்தில் உட்காந்து இதை என்ஜாய் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க ரசிகர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில்.
இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பிரச்சனையை வந்து ஒரு அரங்கத்துக்குள்ளே வாசிக்கும் பொழுது வெளியாரங்கள நாதஸ்வரம் வாசிக்கப்படும் பொழுது அதற்கான ஆதரவு இன்றைக்கி இருக்கா இல்லையா?
முந்தைய மாதிரிலாம் வந்து இன்றைக்கு ஆதரவு இல்லை. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் எங்கள் தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் வந்து 4 ராஜவீதியிலையும் சிவபெருமான் புறப்பட்டு வரும்பொழுது 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் இந்த புறப்பாடு நடக்கும். பெரிய பெரிய நாதஸ்வர வித்வான்கள் வருவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஸ்டேஜாக நிறுத்தி 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 ஒவ்வொரு வீதி போக 1.5 மணி நேரம் 1.75 மணி நேரம் வாசிப்பாங்க. அந்த அளவுக்கு ஃபுல் கூட்டம் இருந்தது கேட்டது. இன்றைக்கி வித்வான்களை போட்டோம், கூட்டம் இல்லை. கூட்டம் இல்லைன்றப்போ என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? அடுத்தது ரெக்கார்டட் மியூசிக்கை சாமிக்கு போட்டு சுவாமியை தட தட தடன்னு 1 மணி நேரத்துக்குள்ளே இழுத்து கொண்டு போய் விட்டுடுறாங்க. ரசிகர்களுடைய ரசனை வந்து மாறிண்டு வருது.
ஆனால் இந்த கலையை பல சிரமங்களுக்கு இடையேயும் விடாமல் முடிந்த அளவுக்கு முன்னெடுக்க வேண்டும் எனும் ஆர்வமும் ஆங்காங்கே சிலரிடம் சிறிய அளவுக்கு உள்ளது. நாகஸ்வர கலைஞராக இருந்து கொண்டு கூடுதல் வருமானத்திற்கு வேறு வேலை செய்கிறார் சரவணகுமார்.
கோயிலில் முதல் வந்து 1,600 கொடுத்தாங்க.
அந்த 1,600 வச்சுக்கொண்டு குடும்பத்தை ஓட்ட முடியுமா?
இல்லை, ஓட்ட முடியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஓட்ட முடியாது.
அப்போ எப்படி தான் குடும்ப போடுது?
சப்போர்ட்டுக்கு பூக்கடை இருக்குது, அதை வச்சு ஓட்டிகிட்டு உட்காந்துருக்கு.
ஏன் பூக்கடை இல்லாமல் வரும் தவுள் வித்வான் நம்மத்தில் இருக்க முடியாதா?
இல்லை, அது மாதிரி இருக்க முடியாது. இந்த காலத்தில் இருக்க முடியாது. வீட்டு வாடகை கொடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. கண்டு பிள்ளை பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் ஃபீஸ் கட்ட முடியாது, குடும்பத்தை ஓட்ட முடியாது.
மங்கள இசையின் காவலர்களாக இருந்து வரும் இசை வேளாளர் சமூகத்தில் கல்வி குறைவாக உள்ளது மிக பெரும் நெருடலாக உள்ளது. தமிழக அரசு பல இசை கல்லூரிகளை நிறுவி இந்த கலைக்கு ஏற்றம் கொடுக்க முன்வந்தாலும் அது உரிய பலனை அளித்துள்ளதா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. தற்போது தமிழ்நாட்டில் இசைக்கென தனியாக ஒரு பல்கலைக்கழகமே இருக்கும் சூழலில் அவர்கள் இந்த பிரச்சனையை உணர்ந்துள்ளார்களா? அடுத்த பகுதியில் பார்ப்போம்.
நேர்கள் இதுவரை கேட்டது மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் 13 பகுதி. தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன்.
மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேர்களே.